அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மணவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு.
பொதுக்காலம் 14 ஞாயிறு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
முதல் வாசகம் எசாயா நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 66, இறை வசனங்கள் 10-14 முடிய. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பியழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முளைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வப் பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே, ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன், பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள், இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார் என்பதும், அவரது சினம் அவர் தம் பகைவருக்கு எதிராய் மூளும் என்பதும் அறியப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
திருப்பாடல் 66.
அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள்.
இரண்டாம் வாசகம். புனித சின்னப்பர் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 14-18 முடிய. சகோதர சகோதரிகளே, நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதைப்பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்டமாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். விருத்த சேதனம் செய்து கொள்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்று. புதிய படைப்பாவதே இன்றியமையாதது. இந்த கொள்கையை பின்பற்றுவோருக்கும் கடவுளின் மக்களாகிய இஸ்ரேலருக்கும் அமைதியும் இரக்கமும் உரித்தாகுக. இனிமேல் எவரும் எனக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம். ஏனெனில் என் உடலில் உள்ள எலும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்களோடு இருப்பதாக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
நற்செய்தி வாசகம். புனித லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 10, இறை வசனங்கள் 1-9 முடிய. அக்காலத்தில் இயேசு வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள், ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புவோர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும், இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இரையாற்றி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது எனச் சொல்லுங்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கே புகழ்.
இனிய இதயங்களே, இன்று உலகமே அமைதியை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. உலக நாடுகள் அமைதி பணியில் இறங்கியிருக்கின்றன. அமைதி பணிக்காக அன்னை தெரசா நோபல் பரிசு பெற்றார். இன்றைய நற்செய்தியில் அமைதி பணியை செய்வதற்காகத்தான் இயேசு தம் சீடர்களை அழைத்து இருவர் இருவராக அனுப்புகின்றார். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. எனவே இரையாட்சி என்னும் அறுவடையை எடுக்க வேண்டும். அதற்காகத்தான் தம் சீடரை அனுப்புகிறார். இந்த இரையாட்சியின் மைய போதனை அமைதி. இலங்கையில் அமைதி பணியில் ஈடுபட்ட நார்வே நாட்டு அமைதி பணிக்குழுவுக்கு எத்தனையோ இடர்கள், எத்தனையோ சவால்கள். அதுபோலவே அமைதி பணிக்கும் பல சோதனைகள், இடர்கள், சவால்கள் வரும் என ஆண்டவர் கூறுகிறார். புறப்பட்டு போங்கள், ஓநாய்களிடம் ஆட்டுக்குட்டியை அனுப்புவது போல அனுப்புகிறேன் என்றார். எந்த பணியை செய்யும் முன்பும் அதற்கான தயாரிப்பு இருக்க வேண்டும். அப்போதுதான் நினைத்த செயல் வெற்றியாக முடியும். அதுபோல இரையாட்சி பணிக்கு தேவையான தயாரிப்பாக தங்களையே தயாரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். மலை ஏறுகிறவன் கடும் பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். அப்போதுதான் எந்த பலுவான சுமையையும் சுமந்து செல்ல அவனால் முடியும். அதுபோல இரையாட்சி பணியை செய்யப் போகிறவர்கள் முதலில் தங்களையே தயாரிக்க வேண்டும். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்தவும் வேண்டாம் என்கிறார். அமைதியை வீடு வீடாக அறிவிக்க வேண்டும். எந்த வீட்டுக்கு சென்றாலும் அந்த வீட்டிலேயே தங்கியிருக்க வேண்டும். அவர்களுடனே உண்ண வேண்டும், உறங்க வேண்டும். இது பணியின் வெற்றிக்கான ரகசியம். ஒருவரை தம் பணியில் முழுமையாக ஈடுபடுத்த வேண்டும் அல்லது அவருக்கு தேவையான அமைதியை கொடுக்க வேண்டுமென்றால் அவருடனே தங்கினால்தான் அறிவிக்கின்ற அமைதி பணியை செவனே செய்ய முடியும். அவரை விட்டு சென்று வெறும் வார்த்தையால் மட்டும் போதித்தால் அது அவரை சென்று சேராது. அமைதி பணி என்பது வெறும் வார்த்தையால் நின்று விடுவதல்ல, மாறாக அது செயலில் காட்டப்பட வேண்டும். அப்படியென்றால் அமைதி பணியின் மறுவடிவங்கள் யாவை? அதையும் இயேசுவை சுட்டிக்காட்டுகிறார். உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இரையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். ஆம், ஒருவரின் உடல் மனநோய்கள் அவரின் அமைதியின்மையின் காரணங்களே. எனவே பிணிகளை குணமாக்கும் செயலிலும் ஒருவருக்கு அமைதியை அளிக்கலாம். இயேசு தான் செய்த பல புதுமைகளில் பலருடைய உடல் நோய்களை குணமாக்கியதுதான் அதிகமாக உள்ளது. பலரை நோய்களினின்று குணமாக்கியதன் வழியாகத்தான் இயேசு இரையாட்சி பணியை எளிதாக செய்ய முடிந்தது. யாரெல்லாம் அமைதி பணிக்கு தடை சுவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் தண்டனைக்குட்பட்டவர்களே. இயேசுவின் இரையாட்சி பணிக்கு தடையாக இருந்த பரிசேயர்களும் சதிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இயேசுவிடம் ஐயோ கேடு என்ற தண்டனை சாபத்தை பெற்றார்கள். விரியன் பாம்பு குட்டிகள் என்றும் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்றும் சாடப்பட்டனர். அதேபோல இன்றைய நற்செய்தியிலும் அமைதி பணிக்கு தடையாக இருக்கின்றவர்களுக்கு என்ன தண்டனை என்பதையும் தெளிவாக கூறுகிறார். அந்த நாளிலே அவ்வூர் பெறும் தண்டனை சொதோம் நகரினர் பெறும் தண்டனையை விட கடினமாகவே இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எந்த ஒரு பணியை செய்தாலும் அந்த பணியின் பலன் தானாகவே வந்து சேரும். அதுபோலவே அமைதி பணியை செவனே செய்கின்றபோது அந்த பலன் தானாகவே வந்து சேரும் என்பதை இன்றைய நற்செய்தியின் இரண்டாவது பகுதி வெளிப்படுத்துகின்றது. இன்று கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இதே அமைதி பணியை நாம் வாழும் இடங்களிலே செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒருமுறை தொன்போஸ்கோவின் விடுதி இல்லத்தில் பல மாணவர்கள் தங்கி படித்து வந்தனர். அவர்களுள் ஒருவன்தான் 12 வயது நிரம்பிய டொமினிக் சாவியோ. ஒருநாள் பள்ளி வகுப்பறையை விட்டு மாணவர்கள் இடைவேளைக்காக வந்தபோது 2 மாணவர்கள் கற்களால் ஒருவரை ஒருவர் தாக்கி சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த டொமினிக் சாவியோ சண்டையை நிறுத்தச் சொன்னான். ஆனால் அவர்கள் அவனின் வார்த்தையை கேட்காமல் தொடர்ந்து கல்லெறிந்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென்று டொமினிக் சாவியோ தன் பையில் இருந்த பாடுபட்ட சிலுவையை தூக்கி பிடித்து முதலில் தன் மீது கற்களை எரிய சொன்னான். இதை கேட்டு 2 பேரும் வெட்கி தலைகுனிந்து கற்களை தரையில் போட்டனர். அமைதி பணிக்காக ஆயுதம் ஏந்த வேண்டியதில்லை, சிலுவையை ஏந்துவோம். உணர்ச்சி பொங்க கத்த வேண்டியதில்லை, மாறாக உரையாடலில் ஈடுபடுவோம்.
வல்லமையின் ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோம். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மன மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். அதிகாலையில் உம்மை புகழ்ந்து நன்றி கூறிடுவேன். இறைவா அழகான நல்ல நாளை தந்து நல்ல செய்திகள் செயல்களையெல்லாம் காண வைத்தீரே. நன்றி தந்தையே. இதோ இன்றைய நாளை தருகின்றோம். உம்மை பின்பற்றி வழி நடந்து வர எங்களுக்கு தயை கூறும். உம் மந்தையில் நின்று வழி தவறா வண்ணம் எங்களை உமது பார்வையில் வழி நடத்திடும் நல்ல ஆயரே. நேசரே, உம் ஒரு வார்த்தை, உம் கிருபை, உம் அரவணைப்பு எம்மை முழுமையாக்க போதுமையா. இன்று எம்மையும் நீர் எங்களுக்காக தந்த யாவற்றையும் உம்மிடமே தருகின்றோம். ஆசீர்வதித்து புதுப்பியும் எம்மை உம் அபிஷேகத்தால் தொடும். எம் நா உம் புகழ் எடுத்தியம்பட்டும். எம் செயல்கள் உம் நாமம் பறைசாற்றட்டும். எம் வார்த்தைகள் யாவருக்கும் ஆறுதலாய் அமையட்டும். அப்பா, இந்த நாளில் உம் சித்தம் போல் எம்மை வழி நடத்தும். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று எமக்காக எல்லா வல்லமையோடும் காத்திருப்பவரே, எமது மன விருப்பங்களை தேவைகளை அறிந்தவர் நீர் ஒருவரே. அப்பா, உமக்கு சித்தமானால் அவற்றை எமக்கு தாரும். வரங்களை பகிர்ந்தளிக்கும் எம் அம்மா அரியே, உம் திருமகளிடம் எங்களுக்காக மன்றாடும்.
புனிதராம் தோமையை போற்றிடுவோம், புகழ்ந்து பாடி மகிழ்ந்திடுவோம். சிறப்புடன் திருமறை போதனை தந்தார். எங்கும் நேசம் நிறைந்திடச் செய்தார்.
தேவனம் இயேசுவின் பீடராய் வந்தார்.
சிறப்புடன் திருமறை போதனை தந்தார். எங்கும் நேசம் நிறைந்திடச் செய்தார்.
புனிதரா தோமையை
அடியனின் ஐம்பெரும் காயங்கள் கண்டார்.
அன்பும் ஆர்வமும் உறுதியும் கொண்டார்.
பாங்குடன் கிடைத்த பாக்கியம் தன்னை
கொடுத்தார்.
ஐயனின் ஐம்பெரும் காயங்கள் கண்டார்.
அன்பும் ஆர்வமும் உறுதியும் கொண்டார்.
பாங்குடன் கிடைத்த பாக்கியம் தன்னை
பூமியில் தன்னுயிர் கொடுத்தார்.
ஆண்டவன் பெருமை நாளும் வளர
எளியோர் உயர்ந்திட நாடு செழித்திட
என்றும் தேவை சீருடன் செய்வோம்.
அவர் போல் நாமும் அன்பினை பெருக்கி
ஆண்டவன் பெருமை நாளும் வளர
எளியோர் உயர்ந்திட நாடு செழித்திட
என்றும் தேவை சீருடன் செய்வோம்.
அன்பு நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manavai.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manavai.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டெனிஸ் வாய்ஸ்.